SBS தமிழ். வணக்கம் டாக்டர் சந்திரசேகர்.
வணக்கம் ரைசலா. சொல்லுங்க.
ஆளும் கட்சியான லிபரல் கட்சியின் உள்கட்சி விவகாரம், தொடர்ந்த தலைமை பதவிக்கான போட்டி மக்களில் பலரை விரக்தியடைய வைத்திருப்பதாக பல ஊடகங்கள் செய்திகள் வெளியாக நாம் அறிய வருகிறோம். இப்போ மார்க்கன் டேம்பிள் தலைமையிலான லிபரல் கட்சி இந்த உட்கட்சி மோதல் மூலம் வலுவடைந்துள்ளது அல்லது புதிய தலைமையினால் வலு பெற்றுள்ளது அப்படின்னு பார்க்கலாமா, அல்லது வந்து இது பலவீனமடைந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி படுதா?
கட்டாயமா இது பலவீனம் அடையறதுக்கு வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம் இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா ஒரு ஆட்சியை வந்து மாத்துறது, ஒரு பிரதான மந்திரியை மாத்துறதுக்குன்னா வந்து ஒரு பெரிய கிரைசிஸ் வந்து வந்தாலொழி அப்படி மாத்துறதுக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். இப்ப பொருளாதாரமும் வேலை வாய்ப்பு ஓஹோன்னு போலனாலும் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு. அது இல்லாம இந்த நேஷனல் எனர்ஜி கேரண்டி பாலிசி வந்து எனர்ஜி இண்டஸ்ட்ரி பிளஸ் அந்த பிசினஸ் ஆர்கனைசேஷன் எல்லாரோடையும் கலந்து பேசி தான் கொண்டு வரப்பட்ட ஒரு பாலிசி. அதை வந்து காட்டி தான் டோனி ஆபட்டோ அல்ல அந்த ரைட்விங் குரூப் வந்து அந்த ஆட்சியை வந்து கவுத்ததுக்கான காரணமா சொன்னாங்க. அதனால மக்கள் வந்து இந்த ஒரு நிலைப்பாடுனால ரொம்ப வெறுப்படைஞ்சிருப்பாங்க. இது வந்து லிபரல் நேஷனல் பார்ட்டியோட அடுத்த தேர்தல் சந்திக்கும் போது அவங்களுக்கு அகெயின்ஸ்டா போறதுக்கு மிகவும் அதிக வாய்ப்பு இருக்கிறதா நான் நம்புறேன்.
ஆனா இப்ப கடந்த 11 ஆண்டுகளில் 7வது பிரதமராக பதவியேற்க போகின்ற ஸ்காட் மோரிசன் அப்படியான ஒரு சமீபத்திய ஒரு வரலாறு இருக்கிறதுனால மக்கள் இதை வந்து இதெல்லாம் சகஜம்யா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க மாட்டாங்களா?
அப்படி எடுத்துக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். ஏன்னா முதல்ல இது லிபரல் நேஷனல் பார்ட்டிக்கு வந்து இது ஏற்கனவே 2வது காலம், 6 ஆண்டுகள் அவங்க வந்து பதவியில முடிக்க போறாங்க. அது இல்லாம டோனி ஆபட் வந்து குறிப்பிட்டாப்புல அவர் சொன்னது வந்து நான் வந்து மால்கம் டர்ன்புல் என்னோட லீடரா ஏத்து லேபர் கவர்மெண்ட்ல பண்ண மாதிரி பொலிட்டிக்கல் அசாசினேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்னென்ன பாலிசி எல்லாம் வந்து அந்த ரைட் விங் குரூப் வந்து வேணும்னு சொன்னாங்களோ அந்த கொள்கைகள் எல்லாமே மால்கம் டர்ன்புல் காம்ப்ரமைஸ் அவர் பண்ணி விட்டு கொடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு நல்ல காரணம் இல்லாம இது பண்ணதுனால மக்கள் வந்து அதை பொறுத்துக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். கடைசியில இது ஒரு சொல்லப்போனா ஒரு ஜோக் மாதிரி ஆகி போயிடுச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் திருப்பி திருப்பியும் வந்து ஒரு காரணமே இல்லாம மாற்றுறது மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டாங்கன்னு நான் நம்புறேன்.
இப்ப ஸ்காட் மோரிசனை பொறுத்த அளவில் அவர் 45 வாக்குகள் பெற்றுள்ளார். பீட்டர் டட்டன் வந்து 40 வாக்குகள் பெற்றுள்ளார். அந்த நிலைமையில் இப்ப ஸ்காட் மோரிசன் பிரதமர் ஆனாலும் கூட 40 உறுப்பினர்களை கொண்ட பீட்டர் டட்டன் அவர் வந்து இந்த டோனி ஆபட் மாதிரி உள்ளுக்குள்ளே இருந்து வந்து இந்த அரசை வந்து பலவீனப்படுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா?
அவர் பலவீனப்படுத்த வாய்ப்பு இருந்தாலும் இதை நீங்க பீட்டர் டட்டனோட சிச்சுவேஷன் அவரோட நிலைமையில இருந்து பார்த்தா அவருக்கு வந்து இது ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானமா நம்புறேன். அந்த ஸ்பில் மோஷன் கொண்டு வந்தப்ப முதல் மோஷன் அப்ப அவருக்கு 35 வாக்குகளும் மால்கம் டர்ன்புல்க்கு 43 வாக்குகளும் கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து அடுத்த மோஷன்ல இன்னைக்கு காலையில அவரு 43 சிக்னேச்சர் இருந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன நினைச்சாங்க, அடுத்தது பீட்டர் டட்டன் தான் வந்து பிரதான மந்திரி ஆக போறாருன்னு. அப்படி என்றால் கடைசியில அவருக்கு மால்கம் டர்ன்புல்க்கு அகெயின்ஸ்டா வேணா வேற வழி இல்லாம, நான் ஏற்கனவே அந்த நியூஸ் அலசி பார்த்ததுல 3 குயின்ஸ்லாண்ட் எம்பிஸ், வாரன் இன்ச், கேரன் ஆண்ட்ரூஸ், ஸ்காட் பக்கல்ஸ், இவங்க 3 பேரும் கிட்டத்தட்ட கட்டாயப்படுத்தி வேற வழியே இல்லாம அவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மால்கம் டர்ன்புல்க்கு அகெயின்ஸ்டா சைன் பண்றதுக்கான எந்த விருப்பமும் இருந்த மாதிரி தெரியவே இல்லை. பட் பார்ட்டி யூனிட்டிங்கிறதுக்காக வந்து வேற வழி இல்லாம பண்ணது. அதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்காட் மாரிசன், அதாவது பீட்டர் டட்டன் அல்ல டோனி ஆபட் சப்போர்ட் இல்லாத ஒரு கேண்டிடேட் கிடைச்ச உடனே அவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டது வந்து பார்ட்டிக்குள்ளேயே அவங்களுக்கு சப்போர்ட் கிடையாதப்ப வெளியில வந்து பப்ளிக் நடுவுல சப்போர்ட் வந்து ரொம்ப குறைச்சலா இருக்கும்னு நான் நம்புறேன். இது பீட்டர் டட்டன் வந்து என்ன நீ பண்ணாலும் வந்து கடைசியில் அது வந்து அவங்களோட ஓன் தன்னோட சொந்த எலெக்ஷன் ப்ராஸ்பெக்டை தான் அது வந்து பாதிக்க போது ஒழிய எப்படி இருந்தாலும் இவங்க பார்ட்டி அடுத்த தேர்தலில் ஜெயிக்க போறது கிடையாதுன்னு நான் நம்புறேன்.
அடுத்து இப்போ ஜூலி பிஷப்புக்கு வந்து ஒரு பிரதமராகும் வாய்ப்பு இருந்து வந்து அவருக்கு அந்த வாய்ப்பு வந்து இல்லாமல் போயிருக்கு. அவர் பெண்ணாக இருந்ததுதான் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. உங்களுக்கு எப்படிப்படுது?
அது வந்து சொல்லப்போனா நான் வந்து அது ஒரு ட்ராஜடி மாதிரியே பாக்குறேன். மால்கம் டர்ன்புல்க்கு அடுத்தது குவாலிஃபைடு ஒரு நல்ல தேர்வு பெற்ற ஒரு வேட்பாளர்னு சொன்ன போனா அது ஜூலி பிஷப். கிட்டத்தட்ட 20 வருஷம் வந்து ஒரு டாப் பொசிஷன்லயே இருந்திருக்காங்க டோனி ஆபட்டு கீழே மால்கம் டர்ன்புல். இது எல்லாத்துக்கும் மேற்பட்ட ஒரு காரணம் என்னன்னா ஒப்பீனியன் போல், 2-3 ஒப்பீனியன் போல்ல வந்து அளவுக்கு அதிகமான சப்போர்ட் வந்து ஜூலி பிஷப் அவங்களுக்கு தான் இருந்திருக்கு அடுத்த பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு அல்ல லிபரல் நேஷனல் பார்ட்டியோட லீடரா வர்றதுக்கு. அதையும் பொருட்படுத்தாது தான் எலெக்ஷன்ல தோத்தாலும் பரவாயில்ல இவங்களுக்கு வந்து கொடுக்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம், அந்த செயல்பாடு, அது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இவங்க ஒரு பெண்ணாக இருப்பதுன்னு நான் நம்புறேன்.
பதவி விலகுவருக்கும் மாக்கம் டேம்பிள் லெகசி அல்லது சாதனைகள் அவர் விட்டு சென்கின்ற தடங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்னப்படுது?
வேலை வாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிற சில சின்ன வெற்றிகள், அதை வந்து அவர் பெரிய விஷயமா சொல்லிட்டு இருந்தாரு. அவரோட நிலைப்பாடு வந்து இந்த ரிப்பப்ளிக்கன் மூவ்மெண்ட் அல்ல சேம் செக்ஸ் மேரேஜ், கிளைமேட் சேஞ்ச் பாலிசி, கார்பன் மார்க்கெட் சொல்யூஷன் அல்ல இம்மிக்ரேஷன், இண்டிஜினஸ் பீப்புள், விமென்ஸ் ரைட், இதெல்லாம் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு லேபரோட அலைனான ஒரு, அதாவது ஃபிஸ்கல் கன்சர்வேட்டிவ் அண்ட் ப்ரொக்ரெசிவ் சோசியல் ப்ரொக்ரெசிவ் அப்படி ஒரு நிலைப்பாடு இருந்த அவர் வந்து ரெண்டாவது டேர்ம்ல இது எல்லாத்தையுமே அவர் வந்து பார்ட்டியோட யூனிட்டிக்காகவோ அல்ல பதவியில இருக்கிறதுக்காகவோ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு. அப்படி பண்ணதுனால கடைசியில அவர் லிபரல் நேஷனல் பார்ட்டிலையும் அவங்க தங்களுள்ள ஒருத்தர் அவங்க கன்சிடர் பண்ணல, தன்னோட சொந்த காசு $2-3 million செலவு பண்ணியிருக்காரு பார்ட்டிக்காக. கடைசியில் அவரோட லெகசி என்னன்னா, இந்த மேன் ஹூ குட் ஹவ் பீன் எனி திங், ஹூ குட் ஹவ் பீன் சச் அ குட் பிரைம் மினிஸ்டர், அவர் ரைட் விங்கை ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்காம தனக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூன்சி, பொலிட்டிக்கல் கான்ஸ்டிடியூன்சி அவர் வந்து கல்டிவேட் பண்ணியிருந்தார்னா ஈஸியாக ஒரு 2-3 terms இருந்து நிறைய நல்லது பண்ணியிருந்திருக்கலாம். அவரோட லெகசின்னு சொல்ல போனால் இந்த மேன் ஹூ காம்ப்ரமைஸ்ட் அண்ட் கடைசியில் ஃபெயிலியர் ஆனவர்னு தான் நான் நம்புகிறேன்.
புதிய பிரதமராக பதவியேற்கின்ற ஸ்காட் மோரிசன், தமிழில் ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்க, பழைய மொந்தையில் புதிய கல்லுங்கிறதாக, மார்க்கன் டேம்பிளோட அல்லது லிபரல் கூட்டணி அந்த அரசின் கொள்கைகளை தொடரப்போகுது அப்படின்னு எதிர்பார்க்கலாமோ?
ஆமாம், நீங்கள் நேற்று பார்த்துருந்தீங்கன்னா நியூஸில் ஹீஸ் தோல் மேலே கை போட்டு, மால்கம் டர்ன்புல் அவரோட தோல் மேலே கையில் போட்டு ஹீ இஸ் மை லீடர் அண்ட் த மேன் ஹூ ஹேஸ் சச் குட் பாலிசிஸ் ஃபார் த கண்ட்ரி அப்படின்னு நேற்று சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அவருக்கு அகெயின்ஸ்டாக பேச முடியாது. ஸோ மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா இவர் வந்து மால்கம் டர்ன்புல்லோட அதே கொள்கைகளை தான் பின்பற்ற போகிறவர், பட் இவரும் தனக்குன்னு ஏதோ ஒரு விதத்தில் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிக்கிறதுக்காக ஏதாவது சொல்லுவார். மற்றபடி இவரோட கொள்கைகள் எல்லாம், ஏன்னா இவர் தான் வந்து எக்கனாமிக் பாலிசி அல்ல கம்பெனி டேக்ஸ் மால்கம் டர்ன்புல் அவரோட பாலிசியில கொண்டு வந்ததே ஸ்காட் மாரிசன் தான். அதனால இவர் ரொம்ப பெருசா ஒண்ணு சாதிச்சிட முடியாது.
மிக நன்றி டாக்டர் சந்திரசேகர் அவர்களே.
நன்றி ஜெய்சர் அவர்களே.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil